நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
என்னுடைய வேலை சமுதாயத்தை மாற்றுறது. என்னுடைய கையில் இருந்த ஒரே ஒரு ஆயுதம் வேணா.
இது மல்லிகை ஜீவா என்று அழைக்கப்படும் டொமினிக் ஜீவா அவர்கள். தமிழ் இலக்கியத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளில் ஒருவர். ஜீவா அவர்களை சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு SPS தமிழ் ஒலிபரப்புக்காக தொலைபேசி வழி சந்தித்து பேசியது இப்போதும் நினைவில் உள்ளது. வேகம், ஆவேசம், கோபம், ஆற்றாமை என்று பல உணர்வுகளின் பிரதிபலிப்பாய் கொந்தளித்து பேசினார் அவர். சுமார் 1 மணி நேரம் நீடித்த அந்த நீண்ட நேர்முகத்தின் சில ஒலிக்கீற்றுகளை அவரின் நீங்கா நினைவோடு உங்கள் முன் இப்போது வைக்கிறோம். ஏன் பேனாவை ஆயுதமாக கையில் எடுத்தீர்கள், ஏன் எழுத துவங்கினீர்கள் என்று கேட்டோம். ஜீவா இப்படி கூறினார்.
இந்த மனதில் எனக்கு ஏற்பட்ட வாழ்க்கை அனுபவங்களின் தாக்கம், நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தன. என்னுடைய பள்ளிக்கூட ஆசிரியர் என்னை ரொம்ப புண்படுத்தி, ஏன்னா என்னுடைய உயிரை வாங்குறீங்க போய் சிறையோடா என்ற தொழிலுக்கு வரப்படுத்தினார். அந்த என்னுடைய சாதியை சொன்னது அல்ல எனக்கு பிரச்சனை, என்னுடைய சாதியை இழிவா சொல்லி என்னை கேவலப்படுத்தினது இந்த வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தாக்கமா இருந்தது. அன்றைக்கு என்னுடைய தாயாரிடத்துல வந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் என்று உறுதியெடுத்தேன். இந்த கட்டத்துல என்னுடைய படிப்பினுடைய தராதரம் 5ஆம் வகுப்பு. இந்த தாக்கம் தான் என்ன சிந்திக்க வைத்தது. இந்த சிந்தனையினுடைய பெறுபவராக நான் சமூகத்தை பார்த்தேன். அந்த குழந்த வயதிலேயே எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட வெறுப்புகள், கொடுமைகள், யாழ்ப்பாணத்து சாதித்து நில்லால் ஏற்பட்ட புண் வடுக்கல் புண்கள் எல்லாம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனாகிட்டு, அந்த வளர்ச்சியினுடைய சட்டமாகத்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு வந்தேன். எந்த சாதியை சொல்லி போய் சிதையுங்கோடா என்று சொன்னாரோ என்னுடைய ஆசிரியர், அந்த வெக்காரத்திலே என்னுடைய தகப்பனாருடைய சபரக்கடையில ஜோசப் சலூன் என்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரபல சலூன், அந்த சலூனில நான் ஒரு தொழில் பழகிற தொழிலாளியாக சேர்ந்தேன். இதுதான் என்னுடைய ஆரம்பகால இலக்கியத்தின் உந்து சக்தியாக இருந்தது.
ஜீவாவின் நிறந்தான் திராவிட கருப்பே தவிர அவரின் சிந்தனை முழுவதும் என்றுமே சிவப்புதான். ஏன் உங்கள் எழுத்து பிரச்சாரம் செய்கிறது என்ற போது,
உலகத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் எல்லாம் நாங்கள் விதல் விட்டு என்ன கூறியது என்று ஐரோப்பிய, அமெரிக்க, இந்திய சகல எழுத்தாளர்கள் எல்லாம் மக்களை நேசித்த அடிப்படையான எழுத்தாளர்கள் அனைத்தாரிகளாகத்தான் இருக்கிறார்கள். இடதுசாரி தினம் மானுட நேசத்தை கொண்டதை தவிர ஒரு அரசியல் தத்துவத்தை கொண்டது அல்ல. முழு மன விடுதலைக்காகவும் முழு மனிதர்களுடைய எதிர்காலத்துக்காகவும் சிந்திக்கிறவன் தான் இருந்தார். இப்படி சொல்ல போடுறதால பிரச்சாரத்தனம் இருக்கு என்று சொல்லுகிறவர்கள் இந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக எடுத்தவர்கள் மேல் சொல்ற குற்றச்சாட்டு என்று நான் கருதுகிறேன். அவர்களிடத்திலே ஆற்றல் இருக்கா, அவர்களுடைய எழுத்திலே உண்மையான இலக்கியம் இருக்கா, அவர்களுடைய எழுத்திலே உண்மையான மக்களின் உணர்வுகள் இருக்கா, அந்த உணர்வுகளை அவர்கள் சரியா பிரதிபலப்படுத்துகிறாயா என்று கேட்டுத்தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு சொல்லுமே தவிர, ஒரு எழுத்தாளர் இடதுசாரியா இருக்கிறான், இடதுசாரியா இருக்கிற காரணத்தால் அது பிரச்சாரத்தனமா இருக்கு என்று சொல்றது பொய்யான வாதம். இங்கே இல்ல, ஐரோப்பாவில கூட இந்த வாதங்களை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் வெற்றி பெறுகிறவர்கள் மக்களை நேசிக்கிற இடதுசாரி எழுத்தாளர்களைத்தான் வரலாற்றுல தெரிஞ்சு வருகிறார்கள். இந்த பிரசாரம் திட்டமிட்டு இடதுசாரி எழுத்தாளர்களை ஒதுக்கிறதுக்கு சொல்லப்படுறதை தவிர இந்த பிரசாரத்தில் அடிப்படை உண்மை இல்லை. ஏனென்றால் கலாச்சார அடித்தளம் இல்லாமல், கவித்துவ உணர்வு இல்லாமல் மக்கள் எந்த படைப்புமே மக்கள் மத்தியில் வென்றெடுக்கப்படும் என்று நான் நினைக்கவில்லை.
ஜீவாவை கோபத்தின் உச்சிக்கு தள்ளும் ஒரு அம்சம் சமூகத்தில் நிலவும் சாதிய வரி. எந்தவித சங்கடமுமின்றி, எவ்வித சமரசமுமின்றி பட்டவர்த்தனமாக ஜீவா அவர்கள் சாதியத்தை கிழித்து தொங்கவிடுகின்றவர். கேள்வியை நாம் முடிக்கும் முன்பே பாய்ந்து வந்தது பதில்.
தற்காலிகமாக தலையை ஆமை ஓட்டுக்குள்ளே மறைச்சிருக்கிறது மாதிரி இருக்கே தவிர, அடிப்படை சாதி வெறி என்னும் முற்றாக அறிந்து போகவில்லை என்று நான் கருதுகிறேன். அந்த நுட்பமான கட்டங்களிலே தங்களுக்கு தேவையான நேரங்களிலே தங்களுக்கு வசதியான வாய்ப்பான நேரங்களில் உதாரணமாக இந்த சாதி திமிர் ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்கள கூட தன்னுடைய தடையை காட்டுது. உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த யாழ்ப்பாண திமிர் அந்த சாதி வெறி இன்றைக்கு ஐரோப்பா கனடா போன்ற பிரதேசங்கள் எல்லாம் வெகுஜன ஊடகங்கள் மூலம் விளம்பரமாக வரும். அதற்கு ஒரு உதாரணம், அங்க வந்த திருமண அழைப்பு திருமண விளம்பரங்களிலே இது மரபும் துய்ய சைவ வேளாள பரம்பரையில் வந்த மணமகனுக்கு அதே தகுதியில் உள்ள மணமகள் தேவை என்று கனேடிய பத்திரிகைகள் இன்றைக்கு விளம்பரம் வந்து கொண்டிருக்கு. யாழ்ப்பாணத்தில் இருந்த சாதி வெறி இன்றைக்கு நுணுக்கமாக ஐரோப்பாவுக்கு போய் ஐரோப்பாவையும் கடந்த அமெரிக்காவுக்கு போய் கனடாவிலே தூய வெள்ளாள சாதிக்கு மணமகன் மணமகள் தேவை அளவுக்கு இன்றைக்கு சாதியுடைய அகிலக்காலை வைத்திருக்கு என்றதான் என்னுடைய கருத்து.
ஜீவா அவர்கள் எழுத்தின் உச்சத்தில் கொடிநாட்டிய போது அவர் மீது விழுந்த கடுமையான விமர்சனங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஆனால் அவரை விமர்சனம் செய்தால் என்ன என்று கேட்டோம். அது என் மரணத்தின் பின்னர் தான் நடக்க வேண்டும் என்றார் ஜீவா.
என்னுடைய சுய விமர்சனம் என்னுடைய மரணத்துக்கு பின் தான் செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய எனக்கு பல குறைபாடுகள் உண்டு. எந்திரத்திலே வேதனையான குணாம்சங்கள் இருக்கு. இந்த குணாம்சங்கள் எல்லாம் ஒரு படைப்பு வெறியின் பின்னால் மறைஞ்சிருக்கிறது. இந்த படைப்பு வெறியை ஏற்படுத்துறது அந்த தாக்கங்கள் என்று நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் நான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. என்னுடைய படைப்புகளை வைத்து என்னை விமர்சிக்கும் பொழுதுதான் என்னுடைய உண்மையான உருவத்தை உருவத்திலே கொன்ற முடியும் என்று நினைக்கிறேன். அந்த சுய விமர்சனம் என்னுடைய உழைப்பு என்னுடைய தொடர் இலக்கிய தொடர்ந்து பள்ளியை நடத்துறது தொடர்ந்து பல இலக்கிய நண்பர்களுடைய நட்புறவு செய்கிறது. இன்றைக்கும் 75 புத்தகங்கள் மல்லிகைப்பந்தல் மூலமாக வெளி இளைஞரின் நானா விதமான எழுத்தாளர்களுடைய நூல்கள் எல்லாத்தையும் வைத்து என்னை சுய விமர்சனம் செய்வதுதான் சரி என்று நான் நினைக்கிறேன்.
ஜீவா, ஈழ இலக்கிய உலகு தந்த மாபெரும் ஆளுமை, வரலாறு பத்திரப்படுத்திக் கொண்ட உன்னத படைப்பாளி. இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.